ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அடுத்து மெய்கண்டார் இந்த அத்வைதத்திற்கு அண்மை பொருள் கொள்ளுகிறார். அண்மை பொருள், ரெண்டு பொருள்கள் இருக்கு அத்வைதம் என்பதிலே. ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன அண்மை பொருள். ரெண்டு பொருள்களிலே ஒரு சில ஒற்றுமைகளும் ஒரு சில வேற்றுமைகளும் இருக்கின்றன, அப்படித்தானே அண்மை பொருளுக்கு இலக்கணம். அப்படி இந்த அண்மை பொருளை சொல்கின்றவர், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, குதிரை அணத்துவம் அப்படிங்கறது எதை குறிக்கிறது சொன்னா, அத சாதுருசிய அண்மை பொருள். அந்த இலக்கண முறைப்படி, அந்த பாணினி இலக்கணப்படி சாதுருசிய அண்மை பொருள் சொல்லுவாங்க. அந்த சைவ சித்தாந்தம் உணர்த்துகின்ற சாதுருசிய அண்மை பொருளை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். அத்வைதம் என்ற சொல்லில் உள்ள நகரம் சாதுருசிய அண்மை பொருளை குறிக்கும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறது. துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அல்லாதது. இரண்டு இல்லைன்னு சொல்ற அன்றுன்னு சொல்லல, இரண்டு இரண்டு அல்லாதது. இங்க சிவத்துக்கும் உயிருக்குள்ள சம்பந்தம் குறித்து இந்த சொல் வருகிறது. அதானே இப்ப நம்ம பார்க்க வரோம். கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைச்சார், உயிர்களை ஏன் உயிர்களுக்கு உடலை கொடுத்தார், அந்த சம்பந்தம் தெரியணும் நமக்கு. அவனுக்கும் உலகத்துக்கு உயிருக்கும் உள்ள தொடர்பு தெரியணும். அந்த தொடர்பைத்தான் இந்த அத்வைதம் என்பது குறிக்கிறது. எனவே அந்த வந்து இரண்டு அல்லாதவை, இரண்டுன்னு பன்மையில் வந்ததுனால அதனுடைய முடிவும் அல்லாதவை. அப்ப இரண்டு அல்லாதவை என்று பன்மையால் இதை சொல்லணும். அத்வைதம் என்பதற்கு என்ன பொருள், உண்மையான பொருள் சொல்லணும், இரண்டு அல்லாதவை. அப்ப என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டு அல்லாதவைன்னா இரண்டு பொருள்கள் தான். இரண்டு பொருள்களாக இருந்தாலும் அது கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டு பொருள், ஆனா உயிரோட இறைவன் எப்படி இருக்கான், கலந்து இருக்கிறான், பிரிக்க முடியாதபடி கலந்து இருக்கிறான். இதான் அண்மை பொருள், பிரிக்க முடியாதபடி கலந்து ரெண்டாக இருந்தும். இப்ப ரெண்டு அல்லாதவை தானே அதுக்கு பொருள் நம்ம சொல்லணும், அத்வைதம் என்பதற்கு இரண்டு அல்லாதவை அண்மை பொருள். அப்ப இரண்டு அண்மை பொருள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இரண்டு அல்லாதவை அப்படின்னு சொன்னா அதுக்கு சாதிரித்த அண்மை பொருளை நம்ம கொள்ளுகிறோம். இரண்டு அல்லாதவை என்றால் இரண்டு பொருளாக இருந்தும் கூட அவைகள் இரண்டாக இல்லாமல் கலப்பினால் இறைவனும் உயிர்களும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒன்றாக இருக்கின்ற ஒன்றுக்கு துன்பம் வந்த பொழுது அந்த ஒன்று கலந்து இருப்பதனாலே இறைவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு செய்ய வேண்டியதை செய்கிறான். அந்த ஒன்றாக இருப்பதனால தான் செய்ய வேண்டியதை செய்யறான். கருணை இல்ல, இன்னொரு கருணை தான், கருணை தான், நீ சொல்ற கருணை தான். அந்த திருவருப்பில் ஒரு ஒரு பாடல் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரு வீட்டுல குடும்பம் தான் இருக்கிறோம், ஒரு தாய், ஒரு தகப்பனார், ஒரு பையன், ஒரு பொண்ணு, எல்லாம் இருக்கிறோம், நாலு பேர் வீட்டுல இருக்கிறோம். அந்த வீட்டுல சின்ன பையன் வளர்ந்து கொண்டு வருகிறான். அப்ப அந்த பையன் வளர்ந்து கொண்டு வருகிற பையனுக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவனுடைய குணம் தெரியும், அவன் எதுலயாவது திறமைசாலியா இருப்பான். பக்கத்திலேயே இருக்கிறதுனால அப்பாவுக்கு தெரியும் இவனை எந்த வழியில கொண்டுட்டு போகணும். ஏதனால தெரியுது, பக்கத்திலே இருக்கிறதுனால தெரியும் இவனுடைய நோக்கம் என்ன. சில பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும், எதையாவது வச்சுக்கிட்டு இப்படி தட்டுவான், கரெக்டா தாளம் கிடைக்காது. அவனுக்கெல்லாம் அந்த இசையை சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வருவான், பிற்காலத்துல வருவான். சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பொருளெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டு மருந்து அசம்பிள் பண்ணிடுவான். சில பையன் டிவி எவ்வளவு பிரிச்சுப்படுறான், கம்ப்யூட்டர் இதெல்லாம் பிரிச்சுடுவான், இங்க இருக்கிற நம்முடைய இந்த கைபேசி இருக்கு பாருங்க பிரிச்சு போட்டுவான், சமையல் சில பேர் பிரிச்சு போடுவான், மறுபடியும் அசம்பிள் பண்ண தெரியாது, எந்த இடத்துல எடுக்கணுங்கிறது தெரியாது. ஆராய்ச்சி அறிவு சில பேருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வீட்டிலேயே இருக்கிற தகப்பனார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு இந்த விஷயத்தில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு அந்த துறையில் அவனை பயிற்சிப்பார். அதுல நிறைவடைந்த பிறகு தகப்பனார் என்ன பண்ணார், இவன் நம்ம பையன் இந்த தகுதிக்கு வந்திருக்கான், இந்த இடத்துல அவனை வேலையில கொண்டு போய் விடணும் அப்படின்னு அவர் தான் நினைப்பார். அப்போ அவர் இங்க கலப்பினால் ஒன்றாக இருக்கிறார், முதல்ல அப்பா பையனோட கலந்து ஒன்றாக இருக்கார், அதனால அவனுக்கு என்ன வேணும் என்பதை அறிவிக்கிறார். அவனை இயல்பு தெரிந்து அறிவி, அவனை இயல்பு தெரிந்துங்கிறத முக்கியமா வச்சுக்கணும், இயல்பு தெரிந்து அறிவிக்கிறார். அந்த அறிவித்து அவனுக்கு முழு அறிவு வந்த உடனே அவனை எந்த இடத்துல கொண்டுட்டு போய் பணியமர்த்த வேண்டும் என்று அங்கேயும் சொல்லுகிறார். அரசாங்கத்தில் லஞ்சம் கேட்டா அல்லது தனியார் லஞ்சம் கேட்டா அதையும் கொடுத்துட்டு அவனை ஒழுங்குபடுத்திக்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தானே அவனுக்கு அறிவிக்க வேண்டியது தெரிகிறது, அறிவிக்க வேண்டியது தெரிஞ்சவன அவனை கொண்டு போய் எங்க வைக்கணும் அப்படிங்கறதும் தெரியுது. அதுதான் இங்க இறைவன் செய்யக்கூடிய காரியமும். அப்போ இரண்டாக இருக்கின்றவன் கலத்தினால் ஒன்றாக இருக்கிறான், கலத்தினால் ஒன்றாக அவனோட அந்த இருக்கிறான். பொருள் தன்மையால் ரெண்டுதான், கடவுள் பெரியவர், ஆனால் அந்த பெரிய பொருள் தன்னுடைய வியாபகத்தன்மையினாலே எல்லா உயிர்களோடும் கலந்து இருக்கிறது. உயிர்க்குயிராக அதான் சொல்றோம், ஒரே சேரும் 84. இந்த பாட்டை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஏன்னா ஒவ்வொரு குணத்திலும் சொல்லுவேன். ஒரே சேரும் 84 100,000 யோனிவேதம் படைத்து நிறைவேற படைத்து ஆங்காங்கே நின்றான் சிவபெருமான், அங்காங்கே இருக்கிறான், அந்தந்த உயிருக்கு உயிராக இருக்கான், ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக அவன் இருக்கிறான். படைத்ததோடு மட்டுமல்ல அந்த உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான். கலந்திருப்பதனாலே நம்முடைய தேவை அவனுக்கு எதை அறிவிக்கணுமோ அதை அறிவிக்கிறான். பக்கத்தில் இருந்துகிட்டு அறிவிப்பதோடு நம்ம கொண்டு போய் எந்த இடத்துல செலுத்தணுமோ அந்த இடத்துலையும் அவன் செலுத்தி விடுகிறான். அவன் நம்ம இயக்குகின்றான், கொண்டு போய் நமக்கு தெரியலன்னா அவனுக்கு இயக்குகின்றான். அவே நம்ம நம்மளோட இருக்கிறவங்களை தான் நம்ம பற்றி தெரியும். இப்ப சங்கரத்தை சொல்லுகின்றபடியே கடவுளும் நம்மளும் ஒண்ணு அப்படின்னா ஒன்னா கலந்துட்டா நமக்கு என்ன வேணுங்கிறத அது வெளியில இருந்து அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. மத்துவர் சொல்றபடி பிரித்து தனித்தனியா இருந்தாக ஒன்றுத்தோருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாம போயிடும். ராமானுஜர் சொல்லுகின்ற தத்துவமும் ஒரு வகையில தான் நமக்கு உதவி செய்யும். ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் உயிர்களோடு ஒன்றாகவும் இருக்கிறான், எப்ப தேவையோ அப்பொழுது வேறாகவும் இருக்கிறான், எப்ப நம்மை செலுத்த வேண்டுமோ அப்பொழுது உயிர்க்குயிராக இருந்து நம்மை செலுத்திக் கொண்டும் இருக்கிறான். மூன்று வகையிலும் இருக்கிறான். இந்த மூணு பேரும் சொல்றதும் சேர்த்து இறைவனுடைய பணி. நீங்க சொல்றது எதை சொன்னாலும் செய்தாலும் உயிருடைய தேவை முழுமையடையாது. அது வேதமாக இருந்தாலும் வேதாபேதமாக இருந்தாலும் அபேதமாக இருந்தாலும் அது உயிருக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் ஒன்றைத்தான் செய்ய முடியும். இந்த மூன்றாகவும் இறைவனையே இயங்கிக் கொண்டிருப்பதனால்தான் உயிர் எந்த லட்சியத்தை அடையணுமோ அதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆகவே கடவுள் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உயிரிலே உயிராக அவன் கலந்திருக்கிறான், உயிரே உயிராக அவன் கலந்திருக்கிறான். நம்முடைய அறிவு அறிவித்தால்தான் அறியும், அதனால அவன் வேறாக இருந்து பொருளின் தன்மையால் உயிர் வேற கடவுள் வேற வெளியே வேறாகவும் அவனே இருந்து நமக்கு அறிவிக்கிறான். அறிவித்த உயிர் செயல்படுவதற்கு நம்மாலே தனித்து செயல்பட முடியாது. ஆகவே அந்த உயிரோடு சேர்ந்து அவனும் நம்மை செலுத்துகிறான், உயிர்க்குயிராக இருந்து நம்மை அவன் செலுத்தி செயல்பட வைக்கிறான். இவ்வளவு காரியமும் செய்கிறான் என்று அந்த அண்மை பொருளின் மூலமாக மெய்கண்டார் இந்த சுத்தாத்வீதத்தை நமக்கு விளக்குகிறார். இப்ப நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற சுத்தாத்வீதம் என்பது இதுதான், இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து உதவி செய்கிறான். இந்த முத்தொழில் மூன்று தன்மையாக அவன் இருந்து செய்வதனால்தான் உயிர் தன்னுடைய பரிபூர்ண நிலையாகிய சிவ சாயுச்சியத்தை அதனாலே அடைய முடிகிறது. இதுல ஒரு தொழில் குறைந்தாலும் உயிரானது நிறைநிலை அடைய முடியாது. அப்ப நிறைநிலை அடைவதற்கு என்னென்ன தேவையோ அதுவாகவே எல்லாம் சிவபெருமான் விளங்குகிறான். ஒருவனே இதெல்லாம் செய்ய முடியுமானா, அவனால எதையும் செய்ய முடியும். அவன் பேராற்றல் படைத்தவன், முற்றுலர்ந்தவன், அதனால அவனால இதெல்லாம் செய்ய, உயிருக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அதையெல்லாம் சொல்ல செய்ய முடியும். அதனாலதான் இது வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய மிக உன்னதமான ஒரு கொள்கை, மிக மிக உன்னதமான கொள்கை. இந்த கொள்கைக்கு நிகரான ஒரு கொள்கை இல்லை. ஏன்னா உயிர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு இதுல மிக சிறப்பாக வர்ணிக்கப்படுது. இதைத்தான் சைவ சித்தாந்தத்தினுடைய உன்னதமான கருத்து அப்படின்னு சிவபிரகாச தலைவர் சொல்லுகின்றார், ஓமதி சிவாச்சாரியர் சொல்லுகின்றார். புற சமயத்தவர்க்கு இருளாய், கடவுள் புற சமயத்தை பேசுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருப்பாரான், இருட்டா இருப்பார். புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம் அப்படின்னு வேதத்தை ஒத்துக்கிறவங்க ஒத்துக்காதவங்க இப்படி எல்லாம் பல பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் கடவுள் தோன்றவே மாட்டார். அகச்சமயத்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சிவாகமத்தை எல்லாம் ஒத்துக்கொள்வார்கள், ஆனால் முக்தி நிலையிலே வேறு வேறு கொள்கைகள் உடையவர்கள், அவர்களுக்கும் கடவுள் அகப்பட மாட்டார். அகச்சமயத்தவருக்கு, ஏன்னா அகச்சமயத்தில் இருக்கின்றவர்கள் மிக நெருங்கி நம்மை வருகிறார்கள், சைவசாந்தம் நெருங்கி வருகிறார்கள், அவர்களுக்கு அவன் ஒளியாக விளங்குகிறான். மிக விரைவிலே அந்த வெளிச்சம், காலையில சூரியன் வருவதற்கு 5 ஆன உடனே கிழக்கு பக்கத்தை பார்த்தா வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி அகத்தமயத்தில் உள்ளவர்களுக்கு அவன் ஒளியாக விளங்குவான். ஆனாலும் அவர்களும் இந்த சைவ சமயத்துக்குள் வர வேண்டியவர்கள் தான். இன்னும் அவருக்கு நிறைய பிறவிகள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பியலதாய் பொண்ணும் பணியும். பொண்ணுன்னா பவுன், பணினா ஆபரணம். இந்த பொண்ணும் அதனுடைய ஆபரணமும் ஒரே உலகத்தால் செய்யப்பட்டது. ஆபரணம் நாமருவத்தை நீக்கிவிட்டால் மறுபடியும் பொண்ணாயிடும் அப்படின்னு யார் சொன்னாங்க, சங்கரர் சொன்னாரு. அது மாதிரி இல்லாமல் அது அந்த கொள்கை அபேதம், கடவுள நாமம் ஒண்ணுங்கிற கொள்கை பொருந்துவதாக இல்லை. இருள் வடிவேல் பேதமும் இருள் வெளிபோல், அதாவது இருட்டும் வெளிச்சம் போல் பேதமாக சொல்லுவது, அது யார் சொல்றார்? மத்துவர் சொல்லுகின்றார். அதுபோல இல்லாமலும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, இந்த மூணு பேரும் ஒரு ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு கோணத்தை சொல்லுகிறார்கள், மற்ற கோணத்தை அவர்கள் சொல்லுவதில்லை. அதனாலே அவருடைய தத்துவம் பொருந்துவதாக இல்லை, பரிபூர்ணமானதாக இல்லை. ஆகவே அண்மை பொருளை சொல்லும் பொழுது, அண்மை பொருளை சொல்லி நம்முடைய மெய்கண்டார் அவர்கள் இந்த சுத்தாத்வைதத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். கடவுளுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு, கடவுள் உயிர்களோடு ஒன்று கலந்து கலப்பினால் உயிர்களோடு உயிர்களாகவே இருக்கிறார். பொருளின் தன்மையால் வேறாக இருந்து அறிவித்தால் தான் நம்ம உயிர் அறியும், அதனால அறிவிப்பதற்காக வேறாகவும் இருக்கிறார். இந்த உயிர்களால் தனித்து செயல்பட முடியாது, ஆகவே உயிர்கள் செயல்படுவதற்காக உயிரோடு சேர்ந்து அவரும் செயல்படுகிறார். இப்படி மூன்று, அபேதம், வேதாபேதம், வேதம் என்ற மூன்று கொள்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு கொள்கையாக சுத்தாத்வைதம் என்பது விளங்குகிறது. அதனால என்ன சொல்றார்? வேதாபேதம் இந்த மூன்றும் இன்றி, மூன்றும் பொருந்துவதாக இல்லாமல் இருப்பதனாலே பெருநூல் சொன்ன அறத்தின் விளைவதா, பெருநூல்கள் எல்லாம் வேதம் ஆகமம் எல்லாம் பெருநூல்கள், அந்த அவைகள் சொன்னத்துடைய சாரமாக உடலுயிர் கண்ணறுக்கன் அறிவு ஒளி போல் சிறிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய். இந்த சைவ சித்தாந்தம் மட்டும் இந்த சுத்தாத்வைதம் என்ற சிறப்பை உடையது. இது அறிவு ஒளி போல் சிறிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கலுத்தாம். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற இந்த அத்விதம் சம்பந்தமான உயிருக்கும் உலகுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை நான் இங்கு வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த பாடல்ல அந்த இந்த அத்விதத்தை தான் மிக சிறப்பாக சொல்லுகின்றார். இதே கருத்தை இது வந்து ஏதோ நம்முடைய கற்பனையிலிருந்து விளைந்தது இல்லை, இறைவன் இவ்வாறு இருக்கிறான், அதுதான் உண்மையான தொடர்பு என்பதை சித்தியாரும் சொல்கிறது. நீ படித்ததுதான் சொல்ல, பாட்டை மட்டும் சொல்றேன். உலகலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலைகளா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும். உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் இறைவன் இருக்கிறான். இதே திரியான சம்பந்த பெருமான் திருவீழிமிழலை பதிகத்தில் சொல்லுகின்றார். ரொம்ப இதெல்லாம் நம்ம நமக்கு ஆதாரம். இதெல்லாம் வந்து இறைவன் உயிர்களோடு நம்ம வந்து கருத்தை ஏதோ கற்பனையில சொல்லல, அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை சொல்லலங்கிறத நீங்க உணர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நம்ம மேற்கோள் அந்த ஆதாரம். நம்ம எது எது பேசினாலும் கற்பனையில பேசக்கூடாது, என் சொந்த கருத்தையும் பேசக்கூடாது, அதுக்கு ஆதாரத்தோடு பேச வேண்டும். நம்முடைய ஞானிகள் சொன்னது அனுபவத்துக்கு பொருந்தது, யுத்திக்கு பொருந்தது அப்படிதான் சொல்லணும். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரும் பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோ வசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் தானாய் ஆனாய்னா கலத்தினால் ஒன்றாய் அப்படின்னார். வேறாய் பொருளின் தன்மையினால் வேறாக, உடனானான் செயல்படுவதற்காக உடனாகியும் வருகிறான். இடம் வீழிமிழலையே என்று அந்த கருத்தை ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதை திரியான சம்பந்த இந்த பாட்டுகளாம் விளக்கம் சொல்லலாம். நம்முடைய மைய கருத்திலிருந்து நம்ம அது விரிவா போயிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் திருக்களிச்சுப்படியார் என்ற காத்திரனும் இந்த உண்மையை சொல்லுகிறது. ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் இங்கு இரண்டாய் மாறாத எண்வகையாய் மத்தியவற்றின் வேறாய், என் வகையாய் வரையலாம் ஒன்றாய் மத்தியவற்றின் வேறாய் பொருளால் வேறாய் உடனாயிருக்கும் உருவுடைமை என்றும் கடனாயிருக்கின்றான் தான். இந்த உலகத்தோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பதனாலே நம்மோடு ஒன்றாக இருக்கின்ற இந்த உயிர் அறியாமை அகப்பட்டு துன்பப்படுகிறது. அதனாலே இதுக்கு அறிவிப்போம் வினை, அது செய்கின்ற வினைக்கு தகுந்தது போல உலகத்துக்கு அனுபவித்து இதுக்கு வினையின் வழியாக இதற்கு அனுபவத்தை ஊட்டுவோம். அப்படி அனுபவத்தை அடைவதற்கு அந்த உயிராலே முடியாது, ஆகவே நாமும் இந்த வினை வழிப்படி அந்த உயிர் இயங்கும் பொழுது அதோடு சென்று அதற்கு அனுபவத்தை தருவோம் என்று சொல்கிறான் வருகிறான். ஆகவே ஒன்றாகவும் வேறாகவும் அவனே உடனாகவும் நம்மோடு இருக்கிறான். இதுதான் சுத்தாத்விதம் என்று சொல்லக்கூடியது. இத மணிவாசர் பெருமான் சொல்லனா சொல்றதோட அதை அந்த கருத்தை சொன்னால் தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லாத எந்த விஷயம் இருக்கு சைவ சித்தாந்தத்தில்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவனே. இதுல வானாகி ஒன்றாய், வானாகி மண்ணாகி வழியாகி இந்த பொருள்கள் எல்லாம் நிலைத்து நிற்பதற்கு அவன் தான் காரணம். மண்ணுக்கு திண்மை இருக்கிறது என்றால் அவனுடைய இருப்பு அதனுடைய அவன் கலந்து இல்லாவிட்டால் மண் திண்மையுடையதாக இருக்காது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நீருக்கு குளிர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், நிலவுக்கு குளிர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், சூரியனுக்கு வெம்மை அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், காற்றுக்கு ஊற்றுணர்ச்சி அவன் தான் உண்டு பண்ணி இருக்கிறான், அவன் அல்லாவிட்டால் இந்த உலகத்துல எந்த பொருளும் அந்தந்த பொருளாக இருக்காது, அவைகள் தன்னுடைய நிலை கெட்டு போய்விடும். அதான் சொல்றார் மணிமாசன் பெருமான், சொல்றார் அருக்கனில் தோதி அமைதோன், அருக்கனா சூரியன், சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் அவன் தான், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், அழகு பொருந்திய அந்த நிலவு இருக்கிறதே அதில் தன்மை வைத்திரு குளிர்ச்சி அவன் தான் வைத்திருக்கிறான், திந்திரல் தீயில் வெண்மை செய்தோன், அந்த நெருப்பிலே வெம்மையை கொடுத்தவன் அவன் தான், அவன் வெம்மையை அதுக்கு ஊட்டாவிட்டால் அது வெம்மையை தராது சுடாது, பொய்நீர் வானில் கலப்பு வைத்தோன், ஐந்து பூதங்களும் நிறைவேறும்படியாக வானத்திலே கலப்பு வைத்திருக்கிறான், ஐந்து பூதம் கலந்து நிற்கிறதுக்காக இடம் கொடுத்திருக்கு, பொய்நீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலில் ஊக்கம் கண்டோன், காலு காற்று காற்று ஊக்கத்தோடு சீறி பாய்கிறது அலைகிறது இல்லையா, அதுக்கு ஊக்கம் கொடுத்தவன் அவன் தான், இல்லாட்டி காக்க அசையாது, நிரந்திகள் நீரில் இன்சுவை நிகண்டோன், அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஞானம் வரும், இப்படி எட்டி பார்த்தா நிழல் தெரியும் தண்ணியில, அது சொல்றார் நிழல் திகள் நீரில் இன்சுவை நிகண்டோன், வாயில ஏதாவது ஒரு பொருளை போட்டா நீர் சுரக்கலன்னு வச்சுங்க ருசி தெரியாது, அப்ப நீர் தான் நமக்கு சுவை தருகிறது, அப்ப அந்த நீரிற்கு சுவை தருகின்ற ஆற்றலை அவன் தான் வைத்திருக்கிறான், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று இணைப்பல கோடி இணைப்பல பெறவும் அனைத்தனைத்தவையும் அடைத்தோனர் தான், ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய தன்மையை அதுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறான், இணைப்பல கோடி இணைப்பல பெறவும் அனைத்தனைத்தவையும் அடைத்தோனர் தான், உன்னோன் காண்க பொழுதோன் காண்க, அப்ப ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருளாக இருப்பதற்கு அவன்தான் காரணம், அதனாலே ஒவ்வொரு பொருளிலும் அவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், ஒன்றாய் அவன் ஒன்றாய் இல்லாவிட்டால் ஒரு பொருளும் இருக்காது, அப்ப ஜீவர்கள் ஆணவமலத்திலிருந்து விடுபடுவதற்குரிய வாழ்க்கை அதற்கு அமைக்காது, அவன் கிடையாது, அவனால் அவளால் வந்த ஆக்கம் என்று சொல்வார்கள், அவன் கொடுத்ததுதான் நமக்கு வாழ்வு, அவன் கொடுத்ததுதான் நமக்கு இந்த வாழ்வு நமக்கு கிடையாது, அவளால் வந்த ஆக்கம், ஆகவே சிவபெருமான் தான் ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த பொருள் அவ்வப்பாறு இருக்கும்படியாக அவன் தான் அவன் திருஷ்டி செய்திருக்கிறான், அது சொல்றார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், அப்போ இதெல்லாம் கலப்பினால் ஒன்றாயிருத்தல், அடுத்தது சொல்றா இதுலயே மூணு சொல்லிடுறார், கோனாகி அப்ப அவன் தலைவனாக இருக்கிறான், வேறாக இருந்து நமக்கு அறிவிப்பதற்காக தலைவனாக இருக்க, கோனாகி முதல்ல ஒன்றாய் இப்ப வேறாய் இருக்கிறான், அடுத்தது யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி, வினை வயப்பட்டு ஆணவ வயப்பட்டு நாம் செயல்படுகின்ற செயல்கள் எல்லாம் நம்மோடு வந்து நமக்கு அறிவு தருவதற்காக தாயாக இருந்து வளர்க்கின்ற சிவபெருமான் நம்மோடு உடன் வந்து நாம் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அவன் சென்று நமக்கு ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நம்ம என்ன ஞானம் கிடைக்க வேண்டுமோ அந்த ஞானத்தை அவன் தான் கிடைக்க வைக்கிறான், அது உடனாக இருப்பதால் நமக்கு நிகழ்கிறது, கூத்தாட்டுவானாகி நின்றாயை நின்ற உன்னை நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே, நான் என்ன சொல்லி வாழ்த்த முடியும், நீ என்னோடு என்னுடைய உயிரிலே உயிராக ஒன்று கலந்திருக்கிறாய், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் நீ வேறாகவும் நான் என்னை இயக்குவதற்காக என்னோடு உடன் வந்து என்னை இயக்கியும் எனக்கு உதவி செய்கிறாயே, உன்னை என்ன சொல்லி வாழ்த்த என்னாலே முடியும், என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு சொல்றார். இப்ப சூத்திரத்துக்கு வரலாமா, இந்த முன்னுரையோடு இதுக்குள்ள புகணும், இந்த முன்னுரையோடு நம்ம இந்த சூத்திரத்துக்குள்ள புகுந்தாதான் இங்க சுத்தாத்வீதம் என்பதை மிக தெளிவாக நாம் அறிய முடியும்,
அவையே தானேயாய் இரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் என்றே, சொல்லலாம் ரொம்ப குறைவு, அதுக்குள்ள இருக்கிற பொருளை வெளியே கொண்டு வர்றதுதான் அதுல புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப வசதியா இருக்கும், இது வந்து இந்த சூத்திரம் ஒரு கருத்துரை ஒன்று சொல்லியிருப்பார் அவர் மேகண்டாரே சொல்லியிருக்கிறார், அது கருத்துரை பார்க்கலாம், என்பது சூத்திரம் அவையே தானேயா இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே என்பது சூத்திரம், என் முதலீட்டுவயனின் இந்த சூத்திரம் என்ன சொல்லுது ஒரு வரியில சொல்லு அப்படின்னா, புனர் உற்பவம் வருமாறு முதலீற்று, நுதலுதல் சொல்லுதல், புனர் உற்பவம்னா மறுபடி இந்த உலகத்தை தோற்றுவித்தல், அதை பற்றிய விளக்கம் சொல்லுகிறது இப்ப இந்த பாடல்ல, புனர் உற்பவம் சொல்லப்படுகிறது, இரண்டாவது சூத்திரம் பாச உண்மையை நிறுவுகிறது, பாசம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் இருக்கிற பொருள் அப்படிங்கறத நிறுவு, சங்கரர் போல இதெல்லாம் மாயை எல்லாம் மயக்க உணர்ச்சி அப்படின்னு சொல்லல, எல்லாம் உண்டு அப்படின்னு, நம்ம தான் உண்மையிலே ஆசிக்கர் எல்லாம் இருக்குன்னு சொல்றமே, கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, கண்ணம் இருக்கிறது, மாயம் இருக்கிறது, அமங்கலமான வார்த்தையே நம்மகிட்ட கிடையாது, நம்ம எல்லாம் மங்கள சொல்லா சொல்றோம், சைவர்கள் சிவம் என்பதற்கு மங்களம் அப்படின்னு பொருள், சிவாய நம அவருடைய நாமமும் மங்களகரமானது, அதை சொல்லுகின்றவர்களும் மங்களகரமானவர்கள், அவருடைய கொள்கையும் மங்களகரமானது, எல்லாம் இருக்கு 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 இருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது கிடையாது, அது இல்ல இது இல்ல அப்படிலாம் கிடையாது. ஆகவே இந்த சூத்திரம் புனரூபம் வருமாறு முதலிற்று ஒடுங்கியிருந்த உலகத்தை இறைவன் உயிர்களின் பொருட்டு மீள தோற்றுவித்தலாகிய மறு தோற்றம் வறுமுறையை உணர்த்துவது இந்த நூற்பாவின் கருத்து. ஒடுங்கி இருக்கிற உலகம் ஒடுங்கிக்குள் ஒடுங்கி கொண்டது. ஒடுங்கி அவளுக்கு சொக்கின்னு பேரு. ஏன் சொக்கனை பார்த்து சொக்கி நின்றதால் அவளுக்கு என்ன பேரு? சொக்கி. பிறையை சூடி இருப்பதால் அவனுக்கு என்ன பேரு? பிறை சூடி. அது மாதிரி ஒடுங்கி இருப்பதால் அவன் ஒடுங்கி ஒடுக்கி அவன்கிட்ட ஒடுங்கிறதுனால ஒடுங்கி. ஆகவே ஒடுங்கி இருந்த உலகத்தை தன்னுடைய அளவற்ற கருணையினாலே உயிர்கள் ஆணாமல பிடிப்பில் இருந்து அவைகள் வெளிப்பட்டு முற்றிலும் இன்பம் அடைய வேண்டும், ஒளியுடையவர்களாக வேண்டும், வியாபக பொருளாக ஆக வேண்டும், பூரண ஞானத்தை அடைய வேண்டும், எப்பொழுதும் நாம் தருகின்ற இன்பத்தை அவர்கள் அடைய வேண்டும். அவர் இப்பவும் இன்பம் தான் தர்றாரு. நம்ம சின்ன ஓட்ட வழியா குடிச்சுட்டு இருக்கோம், பத்தாம அவர் பெரிய இன்பத்தை தருகிறார். அந்த இன்பத்தை வாங்க முடியாம நம்ம தவிச்சுட்டு இருக்கோம், இடையில தடை ஒன்று இருக்கிறது, அந்த தடையை நீக்கிறார். ஆகவே மீண்டும் மீள தோற்றுவிக்கின்றார் இந்த உலகத்தை. அந்த மறுத்தோற்றம் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இறைவன் இந்த உயிர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு முதல்ல சொல்லிடுறார். ஏன் அப்படி ஏன் செய்யணும்? அவன் அவசியம் என்ன? இவ்வளவு பாடுபடுறானே, இறைவன் படுகின்ற பாடு, அவன் எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்ப, அவன் ஒண்ணு அந்த அதனால துன்பம் அடைவதில்லை என்றாலும் அவன் செய்யக்கூடியது செயற்கரிய செயலார், அதுதான் செயற்கரிய செயல். அதை ஏன் செய்யறான் அப்படின்னா, உயிர்களோடு உலகத்தோடும் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையினால், அதாவது உயிர்க்குயாத தன்மையை செலுத்தும் தன்மையினால் உடனாகவும் அவன் இருக்கிறான். அதனால்தான் அவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான். அதுதான் முதல்ல முதல்ல உயிருக்கும் கடவுளுக்குள்ள தொடர்பை சொல்லிட்டு அவனே தானே ஆகிய அன்னறி அவனே தானேயாய் இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இதை தொடங்குகின்றார். இந்த சூத்திரத்தினுடைய கருத்தை கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு நூல்களை நுழையலாம். இந்த இறைவன் உயிர்களோடு ஒற்றுமையாக கலப்பினால் ஒன்றாக இருப்பதை அத்துவித சம்பந்தம் அப்படின்னு இதுவரை விளக்கி சொன்னோம். அத்துவித சம்பந்தம் அப்படின்னா அதை ஒரு சிறு சொல்லினாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறது ரெண்டு பொருள், இருக்கிறது ரெண்டு பொருள், ஆனா அது ரெண்டுன்னு சொல்ல முடியாம கலப்பினால் எப்படி இருக்க ஒன்று போல தோன்றுகிறது. அப்ப இருமையில் ஒருமை அத்துவிதம், இருமை ரெண்டு பொருள் இருக்கு ஆனா கலப்பினால் அவை எப்படி இருக்கு ஒன்னு பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு, இதுன்னு பிரிக்க முடியாது. அப்போ இருமையில் ஒருமை அத்துவிதம். ஆகவே கலப்பினால் சிவபெருமான் நம்மோடு ஒன்றாக இருக்கிறான். பொருள் தன்மையால் கடவுள் வேற, அவர் முக உயர்ந்த பொருள், பொருள் தன்மையால் உயிர் சிச்சறிவுடையது, பொருள் தன்மையால் வேறாகவும் உயிர்க்குயிராக தன்மையினால் அதாவது செலுத்தும் தன்மையினால் அவர் உடனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவன் தனது ஆணை, ஆணைன்னா அவனுடைய சங்கல்பம், அதுதான் பராசக்தி, அதனுடைய துணை கொண்டு உயிர்களை வினைகளுக்கு தகுந்தது போல பிறப்பு இறப்புகளில் உயிர்களை செலுத்துகிறார். அப்ப பிறப்பு இறப்புகளில் செலுத்துவதற்கு காரணம் உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குவதற்காக அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை இது சொல்லுகிறது. அந்த பிறப்பு இறப்பு அதனாலதான் வருகிறது. அதுக்கு அடுத்தது அருட்சக்தியின், இது எல்லாத்தையும் அருட்சக்தியின் மூலமாக, தன்னை விட்டு பிரியாத அருட்சக்தி, அருட்சக்தியின் மூலமாகவே செய்கிறான். அவனுடைய அருட்சக்தி தான் ஆணை, அவனுடைய அதிகாரம், சிவருடைய அதிகாரம் எது? அவனுடைய அருட்சக்தி. ஆகிய அருட்சக்தி என்று அவன் வேறாகாது இருக்கிறான். அவனும் அருட்சக்தியும் வேற வேற கிடையாது. இப்ப உயிர்களும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அத்துவித சம்பந்தம், ரெண்டு பொருள். ஆனா கலப்பினால் எப்படி இருக்கு? ஒன்னாவே இருக்கு. ஏன் தெரியல அப்படின்னா, அந்த இறைவன் நம் உயிரே உயிராக இருப்பது தெரியாத அளவுக்கு நம்மை அறியாமை ஆகிய திரை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனாகத்தான் அவன் இருக்கிறான். ஆனால் வைரத்தை கொண்டு போய் உப்பு தொட்டில போட்டு மேல வைக்கோல போட்டு முடிச்சிடும். வைக்கோல் ரொம்ப பொறாதது, அதாவது அதுக்கு ஒன்றும் பொருளே கிடையாது. ஆனால் விலை உயர்ந்த வைரம், கோடி கோடி ரூபாய் உள்ள வைரம் உள்ள கிடக்கு, அவருடைய ஒளி தெரியாமல் போச்சு. அப்ப ஆணவமலம் இறைவனுடைய வேறாற்றலுக்கு ஆணவமலம் சாதாரணமானதுதான், இருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம, மறைந்து இருக்கிறது. அப்ப இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் என்னிடம் இருக்கிறான், உயிரிலேயே கலந்திருக்கிறான் என்று நாம் உணர வேண்டும். அவன் கலப்பினால் மூலம் இருக்கிறான் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கலப்பினால் அவன் ஒன்றாக இருக்கிறான். பராசக்தி அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ஒரு பொருள் தான், அது ரெண்டு பொருள் ஒருமையாக இருப்பது அது அத்துவிதம். இது ஒரு பொருள் ரெண்டாக தோன்றுகிறது, ஒரே பொருள் தான். சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை, ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருளே செயல்படும் பொழுது எப்படி தெரியுது நமக்கு? ரெண்டாக தெரிகிறது. அப்போ அது இருமையில் ஒருமை. எது? அத்விதம். இது ஒருமையில் இருமை. இந்த சம்பந்தத்துக்கு, இந்த தொடர்புக்கு தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர். இதெல்லாம் வந்து கலைச்சொற்கள், அதுக்குரிய கலைச்சொற்கள். தாதான்மிய சம்பந்தம், அடுத்த தடவை நான் இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய தாதான்மிய தொடர்பு அப்படின்னா போதும், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு தடவை அந்த கலை சொல்லுக்கு விளக்கம் சொல்லிட்டோம்னா அடுத்தது தாதான்மிய சம்பந்தம், அத்வைத சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒருமையில் இருமை, அது தாதான். ஏன்னா குறிப்பு எழுதுறாங்க, எழுதிங்க. ஒருமையில் இருமை, அது தாதான்மிய சம்பந்தம். இருமையில் ஒருமை, அது அத்துவித சம்பந்தம். இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இப்ப பதவுரை பார்க்கலாம். அடுத்தது, இந்த அவையே தானே ஆய் என்பதை நம்ம இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. இரட்டுற மொழிதல், அதுல மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன. அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய். ஒரே வார்த்தை அங்க இருக்கக்கூடியது அவையே தானே ஆய். மூன்று சொற்கள் இருக்கின்றன. அதை எப்படி நம்ம கருத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய். அந்த மூன்றையும் அதுல இருந்து நம்ம அத்விதத்தை தெரிந்து கொள்ளலாம். உயிர்களும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அந்த மூன்றும். அவையே ஆயினா ஒன்றாய், தானே ஆயினா வேறாய், அவையே தானே ஆயினா உடனாய் என்று மூன்றையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பிரிச்சு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கலாம். அவையே ஆய், இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான். அப்படி வேற்றுமையின்றி கலந்து அவ் உயிர்களே ஆகி நிற்கின்றான். இப்ப இதுக்கு ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உதாரணம், சரியான உதாரணம் சொன்னா உடலும் உயிரும். இந்த உடலில், உடல் வந்து சடப்பொருள், உயிர் வந்து அறிவுடை பொருள். இந்த உயிரில், இந்த உயிர் வந்து உடலிலே எவ்வளவு காலம் தங்கி இருக்கின்றதோ அதுவரையிலும் தான் நம்முடைய உடலுக்கு இருப்பு இருக்கும். இந்த உடல்ல உயிர் எவ்வளவு நாள் தங்கி இருக்கோ அதுவரையிலும் தான் உடலுக்கு இருப்பு. உடலில் இருந்து உயிர் நகர்ந்து போய்விட்டால் உடல் என்ன ஆயிடும்? சடமாயிடும். அப்போ உடலுக்கு இருப்பு இருக்கா? அது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுபோலத்தான் இறைவனும் உயிர். இறைவன் உயிரிலே கலந்து இருக்கிறான். அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் உயிர் தங்கி இருக்கிறது, கலந்தும் இருக்கிறான். அப்ப உயிர் தங்கி இருக்க வேண்டும் என்றால் இறைவன் எப்படி இருக்கணும்? உயிரோடு கலந்து இருக்க வேண்டும். உயிர் நிலைத்து நிற்பதற்காகத்தான் இறைவன் உயிரோடு கலந்து இருக்கிறான். அதுக்கு உதாரணம் இந்த உடலும் உயிர் தான். உயிர் இல்லாவிட்டால் உடலுக்கு இருப்பு இல்லை, அது அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நாளே ஆனதுக்கு பிறகு எப்ப அப்படிங்கிற ஆரம்பிச்சிருவோம் நம்ம, இல்லையா? அது போல உயிரிலே இறைவன் கலந்து இருக்கிறான். அந்த கலப்பு இருப்பதனால்தான் உயிர் தங்கி இருக்கும். அவன் தங்கறதுக்கு இடமே, நாம் தங்கி இருக்கின்ற இடமே இறைவனுடைய இருப்பில்தான் நம்ம தங்கி இருக்கிறோம். நம்ம தங்கி இருப்பதற்கு அவனுடைய இருப்பு இல்லாவிட்டால் உயிரால தங்கி இருப்பதற்கு இடமே கிடையாது. ஆகவே உயிர் நிலை பெறுவதற்காக உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான். அதோடு கூட உயிருக்கு என்னென்ன தேவையெல்லாம் வேணும்னு கலந்து இருப்பதனாலதானே தெரியுது. கலந்து இல்லாவிட்டால் அவனுக்கு தெரியாது, கலந்து இல்லாதான் அறிய முடியாது. ஆகவே என்றும் உள்ள உயிர் நிலைத்திருக்கும் பொருட்டு இறைவன் உயிரோடு ஒன்றாயிருக்கிறான். அப்ப ஒன்றாய் வேற, அவனுடைய கலப்பினாலே அவன் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்றும் உள்ள முதலே சொன்ன பாத்தீங்களா, மாயை நிலைத்திருக்கும் பொருட்டு, இந்த முப்பொருள்களும் நிலைத்திருக்கும் பொருட்டு கடவுள் அவற்றோடு அவரை அவர்கிட்ட இயக்கணுமா இல்லையா? அதற்காக அவைகளோடும் அவன் ஒன்றாக இருக்கிறான். இப்போ இறைவன் ஒன்றாக இருப்பதனால் உயிர் தங்கி இருக்கிறது. நம்ம தங்குவதற்கே அவன் தான் இடம் கொடுத்திருக்கிறான். அவனால் வந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு. அடுத்தது, இறைவன் வேறாக நிற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உயிர் முதலே சொல்லியிருக்கோம், உயிர் அறிவித்தால்தான் அறியும். ஆக அறிவிக்கும் அறிவுடைய இயல்பு உயிருக்கு அவன் வேறாக இருந்தால்தான் அறிவிக்க முடியும். கலந்து இருக்கும் பொழுது அறிவிக்க முடியாது. அதனால என்ன பண்ண, ஒரே நேரத்துல கலந்தும் இருக்கிறான், வேறாக இருந்தும் நமக்கு அறிவிக்கிறான். இப்ப கண்ணு பார்க்கிற திறமையுடையது, ஆனால் கண்ணால் எதையும் இருட்டிலே எந்த பொருளையும் அறிய முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ஒளி தேவைப்படுவது போல உயிருக்கு அறிவிருந்தும் தானாக அது செயல்பட முடியாது. இறைவன் இந்த உயிருக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பதற்காக அவன் வேறாக இருக்கிறான். ஆக ஆணவ மலத்தில் இருக்கிற மறைப்பை நீக்கும் பொருட்டு இறைவன் வேறாக இருந்து எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். ஆணவம் கண்ணும் மாயை மூன்றும் சடப்பொருள்கள். இந்த ஜடப்பொருள்களை இயக்காவிட்டால் அவைகளை இயங்காது. இந்த உலகம் இருக்கு, உலகம் ஜடப்பொருள், அதை இயக்கணும் இல்லையா? அதை இயக்குவதற்கு அறிவுடை பொருள் ஒன்று வேண்டும் இல்லையா? ஆகவே அவன் வேறாக இருந்தால்தான் இந்த உலகத்தை இயக்க முடியும். அவன் உள்ளும் இருக்கிறான், வெளியிலையும் இருக்கிறான். அதான் கடவுள்னு நம்ம சொல்றோம். கடவுள் உள்ளும் புறம்புமாக இருக்கிறான். ஆகவே இயங்கும் பொருள் வேறாகவும் இயக்குவன் வேறாகவும் இருக்கணும் இல்லையா? அதனால கடவுள் வேறாக இருந்து இயக்குகிறான்.